உள்ளவனும் கூடத்தில் ஊக்கவனும் தரு நிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவளவன கழித்துண்டு கருணையனும் வெள்ளமதம் பொழி சித்தி வழத்தில் இணைந்து வருவினைகள் தீர்ப்பான். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் போற்றி உழிமணி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருடையினரே, கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமா அவங்களுடைய பொன்னாட்டிருவடிய அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது 52வது ஆண்டு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமணத்திலே எல்லாமல்ல ஆடம்பிள்ளானுடைய திருவருளும் மணிவாசக பெருமானுடைய திருவருளும் துணை நின்று திருவம்பாவையிலே நாம் ஒவ்வொரு திருப்பாடலாக பார்த்து வருகின்ற வரிசையிலே இன்று 4வது திருப்பாடலை நாம் காண இருக்கின்றோம். திருவாசகத்திலே இந்த திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய பகுதி 7வது பகுதியாக அமைந்திருக்கின்றது. இதை பக்தியினுடைய தன்மையாக சக்தியை வியந்தது என்பதாக அமைத்து அதனுடைய தலைப்பாக அமைத்து சான்றோர்கள் போற்றியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த திருவம்பாவையிலே நேரடியான அந்த பொருள் என்பதாக அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த பகுதியை அந்த பாடலை படிக்கின்ற பொழுது மிக எளிமையாக இருப்பது திருவம்பாவை. மணிவாசக பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் அதிலே மிக எளிமையாக அமைந்திருப்பது இந்த திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி. ஆனால் உண்மையிலேயே இந்த திருவம்பாவை பகுதிதான் மிக மிக ஆழமான கருத்துக்களை உடைய பகுதி. மிக சாதாரணமான நேரடியான பொருளை இதற்கு உள்ளே நாம் சென்று காண மணிவாசக பெருமானுடைய திருவடியை பற்றவன். மணிவாசக பெருமானுடைய திருவடியை பற்றி அதன் அடிப்படையிலே இந்த திருவம்பாவை பாடல்களை நாம் உள்ளுக்குள்ளே செல்ல வேண்டும். நேரடியாக பொருள் காணுகின்ற பொழுது அது சாதாரணமாக மிக இரண்டு ஒரு பெண்களும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புவதாக அமைந்திருப்பதாக அமையும். ஆனால் மணிவாசக பெருமான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவருக்கு அந்த பெருமானுடைய திருவுள்ளத்தை நாம் ஒவ்வொரு அந்த பாடலையும் ஆழ்ந்து ஆழ்ந்து மீண்டும் சிந்திக்கின்ற பொழுதுதான் வடமொழி தென்மொழி கரை கண்டவர்கள் கூட இந்த திருவாசகத்திற்கு பொருள் சொல்லுவதற்கு அஞ்சினார். வடமொழியிலே கரை கண்ட நம்முடைய தியாகராஜ செட்டியார் போன்ற மிகப்பெரிய அருளாளர்கள் இந்த திருவாசகத்திற்கு அவ்வளவு எளிமையாக பொருள் சொல்லிவிட முடியுமா என்பதாக சொன்னால் இல்லை. ஏன் என்பதாக சொன்னால் இது வடமொழியையும் தென்மொழியையும் கரைத்து குடித்தவர்கள் கூட அதிலே பொருள் சொல்வதற்கு அஞ்சிய நிலை என்பதாக சொன்னால் இந்த திருவம்பாவை அவ்வளவு எளிமையான ஒரு நிலை அல்ல. ஆக இந்த திருவம்பாவையை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் மீண்டும் மீண்டும் அந்த பாடலிலே நாம் புகுந்து கிளைக்க வேண்டும். ஒரு முறை படித்தால் போதாது, மீண்டும் மீண்டும் அந்த பாடலை மனதிலே எண்ணி எண்ணி சிந்தையிலே கொண்டு வந்து அந்த திருப்பாடல் என்ன சொல்லுகின்றது, மணிவாசக பெருமானுடைய திருவுள்ளம் எதை குறிக்கிறது என்பதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொரு பாடலையும் நாம் சிந்தனையிலே வைத்து ஒரு முறை இந்த பாடலை படிக்கின்ற பொழுது அமைகின்ற அனுபவம் 2வது முறை படிக்கின்ற பொழுது இருக்காது. இதோடு 3 அல்லது 4வது முறை இந்த திருவம்பாவையை முழுமையாக அடியேன் சொல்லி வருகின்றேன். இந்த 4வது முறை முதல் முறை என்ன என்ன இந்த திருப்பாடல்களுக்கு அடியேன் சொன்னேன் என்பதாக இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் என்பதாக சொன்னால் எனக்கு தெரியாது. முதல் முறை இங்கே 30 நாட்கள் இந்த திருவம்பாவையை பற்றி முதல் பாடலிலே இருந்து 20 பாடல்கள் வரையிலும் திருப்பள்ளி எழுச்சி 20 பாடல்களும் இங்கே அடியேன் அதற்குரிய ஒரு மணிவாசக பெருமான் திருவருள் பற்றி. ஆனால் முதல் முறை என்ன முதல் பாடலுக்கு என்ன பொருள் சொன்னேன் என்பதாக சொல்லி இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் என்பதாக சொன்னால் உண்மையிலேயே எனக்கு தெரியாது. இந்த முறை முதல் பாடலை மீண்டும் படிக்கின்ற பொழுது மணிவாசக பெருமான் எதை உணர்த்துகின்றார் என்பதாக அமைத்துக் கொண்டு அதை அப்படியே அமைத்துக் கொள்வதுதான் ஒரு முறையாக அறியன் வைத்திருக்கின்றேன். இதை ஏன் சொல்லுகின்றேன் என்பதாக சொன்னால், பாடலை படித்து உரை இருக்கிறது, எல்லா பாடல்களுக்கும் உரை உண்டு. மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் முழுவதற்கும் தர்மகுரு ஆதீனம் அவர்கள் இந்த உரையை அமைத்திருக்கின்றார்கள். இது எட்டாம் திருமுறை. இந்த எட்டாம் திருமுறை முழுவதற்கும் உரை உண்டு. இந்த எட்டாம் திருமுறை ஆகிய திருவாசகத்திற்கு திருவம்பாவை இதிலே ஒரு பகுதி, இதற்கும் உரை இருக்கிறது. நீங்கள் எல்லாம் இந்த உரை என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த உரையிலே இருக்கக்கூடியதை எடுத்து அப்படியே நான் படித்து ஒப்பித்து விட்டு போனேன் என்பதாக சொன்னால், ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை வீட்டிலேயே உட்கார்ந்து படித்துக் கொள்ளலாம். இதற்காக சிரமப்பட்டு பல இடங்களிலே இருந்து பல மூலைகளிலே இருந்து மக்கள் வந்திருக்கின்றனர். இப்படி அடியார்கள் இப்படி பல இடத்திலே இருந்து பல நிலைகளிலே இருந்து வருவதற்கான காரணம் என்ன என்பதாக சொன்னால், அது திருவருளுடைய தன்மை, மணிவாசக பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி. ஆக திருவாசகத்திற்கு அப்படியே இதிலே இருக்கக்கூடிய உரையை அப்படியே சொல்லி சென்றால் பயனில்லை. ஏன் என்பதாக சொல்லுகின்றேன் என்பதை சொன்னால், இந்த பாடலை ஒவ்வொருவருக்கும் மணிவாசக பெருமான் ஒரு நிலையை உணர்த்துவார். எல்லா திருவாசக உரைகளும் ஒரே பொருளை சொல்லுகின்றதா என்பதாக சொன்னால் இல்லை. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உரையும் வேறு புத்தகத்தில் இருக்கக்கூடிய உரையும் வேறு வேறாக வேறு கோணங்களிலே ஆராய்ந்து சொல்லுவது. அப்படி புத்தகம் என்பதாக சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து உரையை படித்து திருவாசகத்தை புரிந்து கொள்வதா என்பதாக சொன்னால் நிச்சயமாக இல்லை. உரையை கொண்டு திருவாசகத்தை நாம் அணுக முடியாது. இதுதான் உரை என்பதாக சொல்லி வகுத்து கொடுக்கின்ற உரிமை யாருக்கும் இல்லை. இந்த திருவாசக பாடலுக்கு இதுதான் உரை, இதற்கு மேலாகவோ அல்லது இதற்கு ஒரு அமைப்பாக இதுதான் உரை என்பதாக வகுத்து கொடுக்கின்ற உரிமை யாருக்குமே இல்லை. இன்று இந்த திருவாசக பாடலை நாம் எண்ணுகின்ற பொழுது நம் மனதிலே தோன்றுகின்ற கருத்து எதுவோ அதுதான் அன்றைக்கு உரை. இந்த திருவம்பாவை பாடலை, முதல் திருப்பாடலை நாம் உள்ளத்திலே கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகின்ற அத்துணை எண்ணங்கள், அதனுடைய பிரதிபலிப்புகள் அத்துணையும் தான் அதற்கு உரையாக அமையும். அதுதான் அனுபவத்திலே உணர்கின்ற நிலை. இதற்காக அது பாடலை இதுதான் உரை என்பதாக சொல்லி வகுத்து கொடுக்கின்ற நெறி திருவாசகத்தை பொறுத்தவரையிலும் கிடையாது. உரை என்பதை பொறுத்தவரையிலும் நம்மை நெறிப்படுத்துகின்ற ஒரு முறையாக உரை இருக்குமே தவிர, இதுதான் இந்த பாடலுக்கு உரை என்பதாக சொல்லி அதை கட்டுப்படுத்த நம்மளால் முடியாது. ஆகவே திருவாசக பாடலை அணுகுகின்ற பொழுது இதை அடிப்படையாக ஏன் சொல்லுகின்றேன் என்பதாக சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே நாம் வாங்குகின்ற பொழுது, அந்த பாடலை வாங்குகின்ற பொழுது நாம் மீண்டும் மீண்டும் உள்ளுக்குள்ளே அந்த திருப்பாடலை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை 5 நிமிடங்கள் இதற்காக அடியே பயன்படுத்தினேன். திருவம்பாவை பாடலை அத்தோடு நிறுத்திவிடாமல் உள்ளுக்குள்ளே வாங்கி மீண்டும் மீண்டும் அதை சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு அடியாரும். அதன் அடிப்படையிலே தான் நாம் இந்த முறை அந்த பாடல்களுக்கான அந்த பாடலிலே இருக்கக்கூடிய சொற்கள், அந்த பாடலிலே எடுத்தாண்ட பெருமான் எடுத்தாண்ட அந்த சொற்களை திருவாசகம் முழுவதும் திருக்கோவையார் முழுவதையும் நீங்கள் எல்லாம் படித்து அதில் இருக்கக்கூடிய சொற்களை இயன்ற வரை இயல்பாக நாம் அதிலே அணுக வேண்டும். பெருமானுடைய திருவருளை துணை கொண்டும் மணிவாசக பெருமானுடைய திருவடியை பற்றியும் உள்ளுக்குள்ளே இயல்பாக உள்ளே சென்று பெருமான் நமக்கு என்ன உணர்த்துகின்றார் என்பதை மீண்டும் நாம் அதை படித்து உணர வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சியே இந்த முறை நாம் இந்த பெருமான் எடுத்து ஆண்ட இடங்கள், மற்ற இடங்களிலே திருவாசகத்திலே திருக்கோவையாரிலே எந்தெந்த சொற்களை எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்துகின்றார் என்பதாக பார்க்கின்ற பொழுது அது ஒரு அனுபவமாக இருக்கும். இதை பற்றிய விளக்கத்தை வகுப்பினுடைய இறுதியிலே அடியேன் மீண்டும் அது ஒரு அடியாரினுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக மீண்டும் அதை சொல்லுவேன் என்பதாக அமைத்து, இன்றைய 4வது திருப்பாடல் நம்முடைய சிந்தைக்கு விருந்தாக இருக்கக்கூடிய திருப்பாடல். இந்த திருப்பாடல் அடியேன் சொன்னதைப் போல மணிவாசக பெருமானுடைய அந்த திருவுள்ளம், மணிவாசக பெருமானுடைய அந்த உட்கிடக்கை, பெருமான் அவருக்கு செய்த அந்த அருள் நிலை அத்துணையும் உட்கொண்டு முடியாது. நேராக பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாடல் மிக எளிமையாக தோன்றுகின்ற திருப்பாடலாக இருந்தாலும் இந்த திருப்பாடல் வடமொழி தென்மொழி அத்துணையையும் கரைத்து புரிந்தவர்கள் கூட அணுகுவதற்கு அஞ்சுகின்ற ஒரு இடமாக இருக்கக்கூடிய திருப்பாடல் மணிவாசக பெருமாடி. இந்த திருப்பாடல் மிக ஆழமான திருப்பாடல். இதை உள்ளுக்குள்ளே எல்லோரும் வாங்கி அமைக்க வேண்டும் என்பதாக சொல்லி நான்காவது திருப்பாடல் உள் நிதியில நகைய Thank you. அன்பு நம்முடைய அன்பு பெருமானிடத்திலே வைக்கின்ற பொழுது இந்த பக்தியானது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும். சில இடங்களிலே தொய்வு ஏற்படும். இந்த தொய்வினை நீக்கி பெருமானுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் அமைக்கின்ற பொழுது இது இடையாத நிலையை அமையும் என்ற அந்த கருத்தினை உள்ளே வாங்கி கண்ணையை துயின்று அவமே காலத்தை போக்காதே. இந்த உறக்கத்தினுடைய தன்மையை மணிவாசக பெருமான் உறக்கம் என்பதாக சொல்லுகின்ற போது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறங்குகின்ற நேரம் என்பதாக சொல்லுகின்ற அந்த நேரத்திலே பெருமான் வந்து விட்டு போனால் என்ன ஆகும்? உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இதோ உன்னுடைய உனக்கு இந்த திருவருளை கொடுக்கலாம் என்பதாக சொல்லி உள்ளே வந்தேன். நீ பார்த்தால் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், சரி அப்புறம் வரேன் போயிட்டார். இப்படி உறங்குகின்ற நேரத்திலே பெருமான் வந்தால் என்ன செய்வது? கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை, வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை. பெருமானுடைய அந்த தன்மை கண்ணுக்கு இனியானாக விளங்கக்கூடிய அந்த நிலை வெளியிலே இந்த கண்ணுக்கும் அகத்திலே இருக்கக்கூடிய அகக்கண்ணினுடைய அகத்திலே வழிபாட்டிற்கும் பெருமான் அந்த அனுபவத்தை வழங்குவதே. கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக, இது அந்த பெண்களுடைய தன்மை, பக்தியினுடைய தன்மையை குறித்து யாம் மாட்டோம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கே உரிய உரிமை அது. யாம் மாட்டோம் என்பதாக சொன்னால் இதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற பொருள் இதிலே எடுக்கக்கூடாது. யாம் மாட்டோம் ஆட்பட அஞ்சுதுமே சொல்வார் சுந்தரபெருமான். உனக்கு ஆட்பட அஞ்சுதும் என்பதாக சொன்னால் உனக்குத்தான் ஆட்படுவேன். உனக்கு ஆள் அல்லை எனலாமே என்பதாக சொன்னால் உனக்குத்தான் ஆட்படுகின்றோம் என்பதாக அமைக்கின்ற நிலையிலே உள் நெக்கு நின்று ஒருக யாமாட்டோம், நீயே வந்து நீதானே கேட்ட, எல்லோரும் வந்து விட்டார்களா என்பதாக கேட்ட, இத்தனை பேர் வருகின்றோம் என்பதாக சொன்னோம் உன்னை எழுப்புவதற்கு, நீயே வந்து எண்ணி இதிலே குறைந்தது என்பதாக சொன்னால் போய் உறங்கு என்பதாக சொல்லி எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் என்பதாக அமைத்து எண்ணுகின்ற அளவிற்கு அவள் வெளியிலே வந்த அவள் நிச்சயமாக மீண்டும் போய் உறங்க மாட்டாள். அந்த ஒரு கருத்தினை நயத்தை அமைத்து எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் என்கின்ற பொதுவான பொருளை இந்த திருவம்பாவை திருப்பாடலிலே நாம் அமைக்கின்றோம். இது மணிவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே அமைக்கின்ற சிறப்பான பொருள். மணிவாசக பெருமானுடைய அந்த திருவடியை பற்றி நாம் உணர வேண்டிய சில கருத்துக்கள் என்பதாக அமைக்கின்ற பொழுது கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்பதாக சொல்லுகின்ற இந்த வாக்கு நம்முடைய சிறந்த ஒரு வாக்காக எடுத்துக்கொள்கிறது. உறக்கம் என்பதாக சொல்லுகின்ற போது எவ்வளவு நாம் உறக்கத்தை குறைக்கின்றோமோ பெருமானுடைய அந்த திருவருளிலே நின்று நாம் பெருமானை தரிசிக்க வேண்டும். இந்த உறக்கம் என்பது தடையாக அமைகின்றது என்பதை கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே ஏன் என்பதாக சொன்னால் திருப்பாண்டி பதிகம் நான்காவது திருப்பாடலிலே ஏன் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்கக்கூடாது என்பதாக மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார் என்பதற்கான காரணத்தை அதிலே வைக்கின்றார். 36வது திருப்பதிகம் 4வது திருப்பாடல்
Amen.
வள்ளல் பெருமான் சொல்லுவார், பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துளர்ந்துகின்றார். நீதி நடம் செய் நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்பதாக அமைக்கும். அப்படி வள்ளல் பெருமான் உறக்கம் என்பதை குறைத்து 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 ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தன்னுடைய அந்த உறக்கத்தை குறைத்து வந்ததனுடைய காரணம், இறைவன் கிளர்கின்ற காலம் இக்காலம், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்று சொல்லக்கூடிய அந்த நெறியை இந்த திருப்பாடலிலே அற்புதமாக அமைப்பார் முனிவாசகர். இந்த திருப்பாடல் மிக சூட்சமான ஒரு கருத்தினை இந்த திருப்பாடல் அமைத்திருக்கின்றது. உள் நெத்தில நகையாய் இன்னம் உலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் தன்னை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விடுபொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த திருப்பாடல் மிக சூட்சமான கருத்து என்பதாக சொன்னால், இந்த திருப்பாடலிலே ஐந்தெழுத்து பற்றி மணிவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே அமைக்கின்றார். எங்கே அதை குறிப்பிடுகின்றார் என்பதாக பார்க்கின்ற பொழுது இரண்டு இடங்களிலே இந்த ஐந்தெழுத்து பற்றிய சிந்தனையை அமைக்கின்றார். இது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமான பொருள், வெளியிலே பார்க்கின்ற பொழுது தெரியாது. மணிவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே அமைக்கின்ற இந்த ஒரு சிறப்பான ஒரு சூட்சமான கருத்து நாம் எண்ணி எண்ணி வியக்கக்கூடிய ஒரு இடமாக அமைகின்றது. சாதாரணமான சொற்கள் அல்ல மணிவாசக பெருமானுடைய அந்த சொற்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அருள் சொற்களாக அமைந்திருப்பது மணிவாசக பெருமானுடைய. ஆக இந்த திருப்பாடலிலே இரண்டு இடங்களிலே இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய சிறப்பினை இந்த திருப்பாடலிலே அமைக்கின்றார். எது அந்த இரண்டு இடம் என்பதாக பார்ப்பதற்கு முன்னதாக உங்களுக்கு அந்த சிந்தனையை வைக்கின்றேன். இந்த திருப்பாடலை மீண்டும் ஒரு முறை படியுங்கள். இரண்டு இடங்களிலே மணிவாசக பெருமான் ஐந்தெழுத்து பற்றிய குறிப்பு சொல்லுகின்றார். எது என்பதாக அடியார் பெருமக்கள் ஆகிய நீங்களும் படித்து எதுவாக இருக்கலாம் என்கின்ற அந்த சிந்தனையை உங்கள் உள்ளத்திலே போட வேண்டும். அதை மீண்டும் நாம் படித்து யாருக்காவது அந்த சிந்தனை தோன்றியது என்பதாக சொன்னால் சொல்லுங்கள். நான்காவது திருப்பாடலை மீண்டும் ஒரு முறை படிப்போம். இன்னொரு இடமும் இருக்கு. இதுதான் மணிவாசக பெருமான் அமைக்கின்ற சூட்சமான நிலை. எல்லோரும் ஏதோ சரி, மணிவாசக பெருமான் போகிற போக்கிலே சொல்லி இருக்கிறார். எப்படி சிசி இவையும் சிலவோ, சிசி இவையும் சிலவோ என்று சொல்லக்கூடியத அந்த சொல், அந்த வார்த்தை அவ்வளவு சாதாரணமான வார்த்தை அல்ல. யாருடைய வாக்கு இது? மணிவாசக பெருமானுடைய வாக்கு அல்லவா இது? சிசி இவையும் சிலவோ, அந்த சி சி என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கினை சீயேதும் இல்லாத என்று சொல்லி அங்கே திருக்கோத்துப்பையிலே சொல்லுவார். நாயகனை தன்னடிகள் பாடுவித்த நாயகன் என்பதாக சொல்லுவார். அதில் சொல்லுவார் இந்த சீயேதும் இல்லாத தன்மையை சொல்லுவார். அந்த பாடலை அங்கே நாம் விட்டுவிட்டோம். சி சி என்பதை அமைத்துக் கொண்டு அந்த திருப்பாடலை பாடுவதன் மூலமாக இந்த சூட்சமான கருத்தினை அமைப்போம். நாயகமாக விளங்குவது ஏழு காண்டங்களுக்குள்ளே நான்காவது காண்டமாக பதினோராவது அணுவாகமாக, அந்த பதினோராவது அணுவாகமாக இருக்கின்ற அந்த தன்மையிலே ஆறாவது சூக்தத்திலே திரு ருத்ர மந்திரம் என்று சொல்லக்கூடிய திரு ருத்ரம், உருத்திர பசுபதி நாயனார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயனார் இந்த மந்திரத்தை ஸ்ரீருத்ரத்தை உள்ளுக்குள்ளே சொல்லி 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 உருவேற்றி பெருமானுடைய சிவபுரி அடைந்ததாக 63 நாயன்மார்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய உருத்திர பசுபதி நாயனார் அமைந்திருப்பார். இந்த வேதம் அதனுடைய இதய பகுதி ஸ்ரீருத்ரம். மனிதனுடைய உடலுக்கு இருதயத்தை எப்படி அவசியமோ அதை போல வேதத்திற்கு ஸ்ரீருத்ரம் என்பது இருதய பகுதியாக அமைவது. இந்த ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த நடுநாயகமாக விளங்கக்கூடிய இந்த பகுதியினுடைய நடுநாயகமாக அந்த ஸ்ரீருத்ரத்தினுடைய மத்திய பகுதியாக நடுநாயகமாக விளங்குவது ஐந்தெழுத்து மந்திரம். ஆக வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தினுடைய விழுப்பொருள் என்பதாக சொன்னால் ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீருத்ரம் அதனுடைய இதய பகுதியாக விளங்குகின்ற அந்த இதய பகுதியினுடைய இதயமாக விளங்குகின்ற பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரம் தான் வேதத்தினுடைய சிறந்த பொருளாக கருதப்படுகின்றது. இதை ஞானசம்பந்த பெருமான் பஞ்சாட்சர பதிகத்திலே இதை அமைப்பார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறிக்கு உயிப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாய. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த நமசிவாய மந்திரம்தான், பஞ்சாட்சர மந்திரம்தான் இந்த வேதத்தினுடைய சிறந்த பொருளாக அமைகின்றது என்கின்ற அந்த அற்புதமான அந்த கருத்து உண்டு. ஸ்ரீருத்ரம் நம்முடைய கணேஷ் ஐயா அவர்கள் எங்கே அந்த பஞ்சாட்சரம் அந்த ஸ்ரீருத்ரத்தினுடைய மத்திய பகுதியிலே எங்கே இருக்கின்றது என்பது பற்றியும் அதனுடைய இரண்டு நிமிடங்களிலே அதனுடைய விளக்கத்தை பற்றியும் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். ஸ்ரீருத்ரம் மிக மிக முக்கியமான ஒரு நிலை. உருத்திர பசுபதி நாயனாரை பற்றி நாம் சிந்தித்த பொழுது இந்த ஸ்ரீருத்ரத்தினுடைய சிறப்பினை பற்றி அங்கேயும் சொன்னார்கள். ஆக இந்த ஸ்ரீருத்ரத்தினுடைய மத்திய பகுதி எங்கே அந்த பஞ்சாட்சரம் வருகின்றது என்கின்ற குறிப்பையும் அவர்கள் கொடுப்பார்கள்.
ஸ்ரீருத்ரத்திலே நமச்சோமாய என்ற பகுதியில் நம சிவாய சிவதராய
சரி என்ன குறையிட்டா சரி நிறைய வருது. நான் நினைச்சேன் ரெண்டே இடம் தான் நினைச்சேன். விண்ணுக்கு ஒரு மருந்து சரி, எப்படி மருந்து நமசிவாயமாச்சு எப்படின்னு சொல்லணும், இப்போ மேற்கோள் சொல்லணும். நமசிவாய மருந்துன்னு ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். வேணா ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்குறேன். இரண்டாவது வரியிலே அது அமைந்திருக்கின்றது. நல்ல சிந்தனை. வேற வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். இதுல மணிவாசக பெருமாள் அந்த பெண் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் கேட்டதாக அமைப்பதாக இருந்தாலும் இதுல கிளி என்ற சொல்லை பயன்படுத்துவார். இந்த கிளி என்ற சொல் மற்ற இடங்களிலேயும் பயன்படுத்தி இருக்கிறார். வேற எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறார் மணிவாசக பெருமாள்? கிளி கிஞ்சுக வாய் அஞ்சுகம். வேற இடம் இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிளி மொழியார் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த கிளி மொழியார் என்பதற்கு சொல்லுவதற்கு முன்னதாக வண்ணம் என்ற சொல்லை பயன்படுத்துவார். கிளி என்பதாக சொல்லாமல் கிளி என்பது மொழிக்கு அது ஓமையாக அமைந்த தன்மையாக எல்லோரும் எடுத்துக்கொண்டு சென்றிருப்போம். கிளி என்பது மொழிக்கு உரிய அந்த தன்மையாக வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ. அப்பொழுது கிளி என்பதாக சொல்லுகின்ற போது மொழியை மட்டும் பார்த்தோம், ஆனால் வண்ணத்தை அங்கே விட்டு கிளி என்பதற்கு அங்கே ஒரு அடைமொழி போடுவார், வண்ண கிளி என்பதாக சொல்லுவார். இந்த வண்ண கிளி என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதிலே ஒரு சிறப்பு உண்டு. கிளி வர்ணம் உண்டு கிளிக்கு, அது எத்தனை வர்ணம் உடையது என்பதாக சொன்னால் எத்தனை வர்ணம், பஞ்சவர்ணம், ஐந்து வர்ணத்தை உடைய கிளி என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்கள் ஐந்தெழுத்தை உள்ளே எண்ணி எண்ணி மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற காரணத்தினாலே வண்ண கிளி என்பதாக சொல்லுகின்ற இடத்திலே ஐந்தெழுத்தை வச்சார். அது பாட்டு
ஒரு முறை சொல்லி விடுவதில்லை, மீண்டும் 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 ஐந்தெழுத்தை உள்ளே உள் நெருங்கி
கேட்ட உடனே நம்ம கஸ்தூரி அம்மையார் திருசட்டாங்கம் பாடலிலே எத்தனை முறை கிளி வந்திருக்கின்றது, ஏறார் இளம்கிளியே என்பதாக தொடங்கியும் சோலை பசுங்கிளியே என்பதாக எடுத்தும் மணிவாசக பெருமான் இந்த கிளி பற்றி பல இடங்களிலே புதமாக விளையாடி சென்ற நிலை. அதிலே இந்த திருவம்பாவை பாடலிலே வண்ணக்கிளியை சொல்லி பசுங்கிளியை சொல்லி இந்த ஏறார் இளம்கிளியை சொல்லி ஒவ்வொரு கிளிக்கும் உரிய அந்த அடைமொழியை எண்ணி எண்ணி நாம் வியக்க வேண்டிய ஒரு தன்மை. அந்த வகையிலே விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள், கண்ணுக்கு இனியான், கண்ணுக்கு இனியானாக விளங்குகின்ற அந்த தன்மை உழைத்த பத்து 33வது பதிகத்திலே 9வது திருப்பாடலிலே கண்ணுக்கு இனியானாக விளங்குகின்ற அந்த தன்மையை குறிப்பிடுவார். 33வது பதிகம் 9வது பாடல்,
பொழுது
எது அவனுக்கு சிறந்த துணை? அவனை பொறுத்தவரையிலும் சிறந்த துணை எது என்பதாக சொன்னால், அந்த தலைவியினுடைய அந்த சிரிப்பு இருக்கிறதல்லவா, அதுதான் எனக்கு சிறந்த துணை என்பதாக எண்ணுகின்றான் என்கின்ற அமைப்பிலேயும், பெருமானுடைய மத்தகம் சேர் தனி நோக்கினன், இந்த நோக்கு தனி நோக்கு, எந்த நிலைக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு சிவபெருமானுக்குரிய அந்த மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய அந்த கண், ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை என்பதாக எடுத்து சொன்ன அந்த நிலையிலே இங்கே பெருமானுக்குரிய அந்த தனி சிறப்பினை அமைத்து அந்த பெண்ணினுடைய அந்த சிரிப்பையும் அதை விழுத்துணையாகவும் அமைத்த அந்த தன்மையை இந்த திருக்கோவையார் திருப்பாடலிலே நாம் அதனோடு இணையாக வைத்து எண்ணுவோம் என்பதாக சொல்லி நான்காவது திருப்பாடலை இந்த அளவிலே நிறைவு செய்து நாளை ஐந்தாவது திருப்பாடலுக்கு உரிய அந்த தன்மையை நாம் பார்ப்போம் என்பதாக சொல்லி, இந்த நான்காவது திருப்பாடலை மீண்டும் எல்லோரும் ஒரு முறை பாடி இந்த பெருமானுடைய அந்த திரு உள்ளத்தை அறிந்து அதிலே இருக்கக்கூடிய அந்த சொற்களையும் அதை அதற்குரிய திருவாசக பாடல்கள் எங்கே எங்கெல்லாம் மணிவாசக பெருமான் சொல்லியிருக்கின்றார் என்கின்ற கருத்தறி பற்றியும் ஒரு இரண்டு நிமிடம் இந்த திருப்பாடலை நாம் பாடி பிறகு சிந்திப்போம் என்பதாக சொல்லி எல்லோரும் இந்த நான்காவது திருப்பாடலை மீண்டும் ஒரு முறை படிப்போம்.